മാവീര മകുടം. ലെഫ്റ്റനന്റ് കേണൽ സെൻതമിഴ്ച്ചെൽവൻ.
വണങ്ങുകിറോ മഹാവീരരേ, വണങ്ങുകിറോ മഹാവീരരേ.
ஜப்பானத்து மண்ணில் முருகை கற்களினுள் உற்றிருப்பது தண்ணீர் மட்டுமல்ல, வீரமும் தான். இல்லாதபடி பந்தேறி ஆக்கிரமிக்கும் அந்நியருக்கு தண்ணீர் பாய்ச்சி குளிர வைத்து குந்தியிருக்கு இடம் கொடுத்திருக்குமல்லவா? இல்லையே. சிதியை உடைத்து மண்ணை பிளந்து யாழ் மண்ணில் பலத்தையெல்லாம் திரட்டி காற்றை கிழித்து சூரியனை தொட்டுவிட துடிக்கும் பனைமரத்திடம் சிந்தமிழ் செல்வனையும் பார்க்கலாம். 1990 யாழ்ப்பாணம் இந்திய ஆக்கிரமிப்பு படைகளிடமிருந்து மீண்டும் தமிழர் படையாம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருந்த நேரம். மாவட்ட புலனாய்வு பொறுப்பாளருக்கு முகவர்களாக செயற்பட்டவர்களாக ஆட்கள் தேவைப்பட ஒருவரை அணுகி, உங்களோட ஊர் பக்கம் புலனாய்வு வேலையில் செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஆட்கள் தேவை, இருந்தால் ஒழுங்குபடுத்துங்கோ என்றார் ஒரு பொறுப்பாளர். ஆக அவர் மூளையில் பொறியாய் தட்டுப்பட்டவனே பிரபாகரன் என்னும் இயற்பெயரை கொண்ட கரன். அவரின் ஈருளி அந்த வடலி மதில் ஒழுங்குகளின் ஊடாக விரைந்தோடி பண்டத்திருப்பை கண்டு வடலி அடைப்பை அடைய அப்பொழுதுதான் கொழும்பில் இருக்கும் தந்தையிடம் சென்று வந்த களைப்பில் அவன் நின்றான். கரன், புலனாய் வேலைக்கு ஆக்கள் தேவையாம். பகுதி நேரமா வேலை செய்ய உன்னால முடியுமே? சுற்றி வளைத்து கலைக்க தெரியாத அந்த நபர் நேராக கேட்டுவிட்டார். சில நிமிட அமைதியின் பின், அண்ணே, இந்த தம்பி எனக்கு முதல் தன்னை விடுதலை பாதல நினைச்சு கொண்டது என் மனச்சாட்சி நித்தமும் கூட இது. பகுதி நேரமா விடுதலைக்காக உழைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. முழுமையா என்னை நினைச்சு கொள்றதை பற்றி நான் சிந்திக்கிறேன். அவனது சோடனையற்ற தெளிவான பதிலை அந்த மனிதர் எதிர்பார்க்கவில்லை. மூன்று சகோதரர்களில் ஒருவன் ஏற்கனவே நீலவண்டனாக தன்னை முழுமையாக விடுதலை போராட்டத்தில் இணைத்து செயற்பட்டுக் கொண்டிருக்கையில், தாயாருக்கு ஆதரவின்றி தமக்கைக்கு உதவியின்றி இவனை முன்னேறும் போராளியாக செயற்படும்படி கேட்க அவருக்கு துணிவு கொடுக்கவில்லை. போராட்ட வடுக்களை அதிகம் சுமக்காத பண்டத்திருப்பி சிற்றூரில் சிவபாக்கியநாதன் ராசமழி குடும்பமும் போரின் வடுக்களை அதிகம் சுமக்காத விடுதலை போரோடு அதிக ஈடுபாடு கொண்டிராத குடும்பம். இருந்தும் அந்த மனிதர் கதைத்து சிறிது காலத்தின் பின், 1991 செப்டம்பர் 13 அன்று விடுதலை பிரிவு அமைப்பில் தன்னை முழுமையாக இணைத்து விடுதலை பாதையில் பயணிக்க முதலடியை எடுத்து வைத்தான் செந்தமிழ் செல்வன். செந்தமிழ் செல்வன் பெயரில் இருக்கும் அழகு, அறிவு, அமைதி, விருப்பு, ஈர்ப்பு, செழிப்பு எல்லாமே அவனில் இருந்தன. சிங்கத்தின் தோற்றத்தை பார்த்து அதன் குணத்தை அறிந்து விடலாம். இவன் அப்படிப்பட்டவன் அல்ல. யானையைப் போல் அமைதி, அழகு, ஆழம், பக்குவம், வீரம் எல்லாமே. அதனால் அவனை புரிந்து கொள்ள அளவெடுக்க சிலருக்கு சிரமமாயிருக்கும். டேவிட் ஒன்று பயிற்சி முகாமே வாழ்வை விளையும் பயிரை அடையாளப்படுத்தியது. பல்வேறு சாயலுள்ள உபயோகமுள்ள பல்வகை பொருட்களை வைத்து சில மணித்துளிகளில் மனதில் பதித்து வெள்ளைத்தாளில் எழுதுமாற குறிப்பயிற்சிகளில் போராளிகளின் நினைவாற்றலை பயிற்சி ஆசிரியர் பரிசீலிப்பார். எல்லோரும் எழுதத் தொடங்க பேனாக்களை கீழே வைங்கோ, ஓடுங்கோ என்று கட்டளை பிறக்கும். பிறகென்ன, எல்லோரும் ஓடத் தொடங்க மனதில் உள்ளவை அனைத்தும் மறந்துவிடும். இவன் மட்டும் ஒவ்வொரு தரம் விழுந்து எழுதும் போதும் ஒவ்வொரு பொருளாய் உச்சரிப்பான். வெற்றி பெற வேணும், செய்து காட்ட வேணும் என்றது அவனது முயற்சி. அதிக உள்ளிகளை அவனுக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த பயிற்சி முகாமிலிருந்து சிறப்பு பணிக்கென தெரிவு செய்த 15 பேர்களுள் இவனும் ஒருவன். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியில் உயர்தரம் வரை கற்ற அறிவும் இயல்பான புலனாய்வு சிந்தனையும் ஒல்லியான பளிச்சென்ற வெள்ளை உருவமும் அலட்டலற்ற அமைதித்தன்மையும் யாருக்கு தான் பிடிக்காது? அவை புலனாய்வு பணிக்கான சாதகமான கூறுகள். ஆரம்ப புலனாய்வு பணிக்கான களங்களாக இவனுக்கு நல்லூர், பாசையூர், குறுநகர் பிரதேசங்கள் அமைந்திருந்தன. 1994 விடுதலை போர் வீரியமும் வீச்சும் பெற்றிருந்த காலம். விடுதலை வீச்சை மூச்சை அதன் வேரை தன் வீட்டு நலனுக்காக எஜமானி இருப்புக்காக அறிந்துவிட துணிந்த அயல் வீட்டு கரையான்களின் கரங்களை முறியடிக்க முறித்தெறிய ஒழுங்கமைக்கப்பட்ட புலனாய்வு பணியில் மனிதனுக்கு இதயம் போன்ற அலுவலகப் பணி இவனுடையது. புலனாய்வு பணிகளில் சிறு தகவல் கூட பெறும் முடிச்சை அவிழ்த்து போலி தகவல்கள் கண்ணுக்கு தெரியாமலே முடிச்சுக்களை போட்டு ஆபத்துக்களை உண்டு பண்ணிவிடும். பாலையும் தண்ணீரையும் அன்னத்தால் வேறுபடுத்த முடியுமோ இல்லையோ, புலனாய்வாளன் உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்தித்தான் ஆகும். புலனாய்வு பொறுப்பாளரின் பார்வையில் சிறந்த புலனாய்வாளரின் வரலாறு என்பது அவன் சேகரித்து ஆய்ந்து எழுதிய தகவல் மற்றும் ஆவணங்கள் விடுதலை போரின் வளர்ச்சிக்கு தமிழக கட்டுமானத்துக்கு துணை புரிகிறதோ அதுவே அவனது வரலாறாகிறது என்ற அவனின் பார்வையில் தன் அலுவலக பணிகளை தூரநோக்கோடு காலம் கடந்தும் பயன்தரக்கூடியதாய் உண்மை பொய்யறிந்து தகவல்களை கோவையாக்கி அவன் முக்கியத்துவம் விளக்கி தன் பணி முக்கியத்துவம் விளக்கி புலர்வே இல்லா பொழுதுகளில் பணியாற்றவே இவன் பொறுப்பாளர் அடிக்கடி சொல்வார். நிர்வாக செயற்பாட்டின் பெறுபர்களை கோவையாக்குதல், தகவல்களை படிவங்களில் பூர்த்தி செய்தல், தேவையானவற்றை பெறல் என நீளும் அலுவலகப் பணிகளை தூரநோக்கோடு காலம் கடந்தும் பயன்தரக்கூடியதாய் புதிதாய் வரும் பொறுப்பாளன் போராளி பயன்படுத்தக்கூடியதாய் உண்மை பொய்மை அறிந்து கோவையாக்கி தன் பணி முக்கியத்துவம் விளங்கி புலர்வே இல்லா பொழுதுகளில் பணியாற்றியதை இவன் பொறுப்பாளர் எப்போதும் நினைவு கூறுகிறார். துப்பாக்கியோடு கெரில்லா வீரனாக யாழ்மேல் நடவடிக்கையில் ஈடுபடுவது அதிக ஆபத்தை உருவாக்கியிருந்த காலத்தில் மக்களோடு மக்களாக அவர்களின் புதல்வர்களாக புலனாய்வாளர்களாக தேவை ஏற்படும் போது மட்டும் கை துப்பாக்கியோடு தாக்குதல்களாக தயார்படுத்தப்பட்ட புலனாய்வு அணியில் இவன் முதன்மையானவன். பிறந்து தவழ்ந்து வாழ்ந்த மண்ணில் ஒவ்வொரு வீதிகளிலும் ஒழுங்குகளிலும் புலனாய்வு செய்வதற்காக ஆக்கிரமிப்பாளரின் புடரியில் அடிப்பதற்காக புலனாய்வு படை பயிற்சிக்காக முல்லைத்தீவுக்கு சென்றான். என்ன பயிற்சி? கரும்புலி வீரனுக்குரிய பயிற்சி. எதிரியை அடித்து விழுத்தி துப்பாக்கியை பறைத்தெடுக்கும் பயிற்சி. உணவுறக்கத்தை மறந்து சகிப்போடு மறைந்திருக்கும் பயிற்சி என நீண்டு கொண்டே சென்ற பயிற்சியில் ஒரு நாள் ஓய்வு பொழுதில் இவனோடு இன்னும் ஒரு போராளி உந்துறையில் புதுக்குடியிருப்புக்கு வந்து கொண்டிருக்க பெட்ரோல் தீரும் நிலை பல ஒழுங்குகள் சுற்றி ஒரு வீட்டின் வாசலில் உந்துறையை நிறுத்தியவன், மாஸ்டர் ஆதரவாளர்களை சந்திக்க வேணும், குறை நினைக்காமல் வாசல நில்லுங்கோ. போனவன் விரைவாக திரும்பினான். பெட்ரோல் தீரப்போகுது, ஒழுங்குகள் எல்லாம் விட்டு கொண்டு திரியுங்கள். உந்துருளியில பின்னால் இருந்து வந்த அந்த போராளி கேட்க, பெட்ரோல் அடிச்சாச்சு மாஸ்டர், உங்களை கூட்டி போனால் சனம் உங்களை முகத்தை காண, பிறகு என்ன சாட்டி நீங்கள் பெட்ரோல் அடிக்க? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அந்த போராளிக்கு உரைத்தது. அன்று அப்படியான பயம்தான் அண்ணே, இடுப்படவு தண்ணி வந்துதான் எங்களை இறக்கி விடுங்கோ. நாங்கள் தர விரும்புற எங்களுக்காக காத்திருங்கோ. சில வேளை ஆமை சுட தொடங்கினால் நீங்கள் எப்படியும் தப்பி வர பார்ப்போம். அப்படி வெடிச்சதம் கேட்டால் எதுவும் கேட்காட்டால் கரையில் நிற்கிற படிகள்கிட்ட நாங்கள் சோமா போய் சேர்ந்துதான் சொல்லுங்கோ. பொறுப்பாய் சொல்லும் இவன் தான் அப்படி கூறுவான். செய்திக்காக ஒட்டி காத்திருக்க அவர்களின் பயணம் தொடரும். சிங்கள படைகளின் அதிவெளிச்ச மின்கொமல்கள் ஏரி பிறப்பில் ஒளியை பாய்ச்சும். கண்கள் மட்டும் வெளியே தெரிய நீருக்குள் மறைந்து கொள்வார்கள். இருள் கவிய மீண்டும் பயணம் தொடரும். கரையை அண்மிக்க கூறிய கத்தி போல நின்றிருக்கும் கவாட்டிக்குரிய பாதங்களை பதம் பார்க்க ஊறி உரைத்தது. உரைத்து போன பாதங்களுக்கு வெட்டுவதும் தெரியா, குத்துவதும் தெரியா, ஆனால் குருதி கொப்பளிக்கும். அமைதியாக நகர்ந்து கரையறையதோரு அசுமத்தம் படையினரை வெளிப்படைய வைக்க அவர்கள் துப்பாக்கிகள் சடசடக்க தொடங்கியது. காதை கூர்மையாக்கி காத்திருக்கும் ஓட்டிக்கு விடயம் விளங்க சத்தம் வரும். திசையை நோக்கி ஓட்டத்தை செலுத்த போனவர்கள் மீண்டும் வந்தார்கள். தொடக்க புள்ளிக்கு வந்து சேர உப்புரிய ரொட்டிகள் ஒரு நாளும் சுவைத்திடா சுவையை தர அதை சாப்பிட விடாமல் நுணம்புகள் மோசம் செய்தன. அவற்றை விரட்டுவதற்கு இருந்த ஒரே வழி அவர்களது பழைய செருப்பு. செருப்புகள் நெருப்பில் எரிய தொடங்க கடைசியாக எரிந்து கொண்டிருந்தது இவனது ஒற்றை செருப்பு. சூரியன் பகலை தர ஒற்றை செருப்பு மட்டுமே எஞ்சியது. இன்னொரு இரவில் இவர்கள் தங்கள் பயணத்தில் வெற்றி கண்டார்கள். 1999 நல்லூர் முருகன் கோவில் வீதி மக்கள் கூட்டம் நிரம்பியிருந்த பகல் 11 மணி பொழுது அந்த ஊரின் நடப்புகள் மிதிவண்டிகளில் செல்வோர் பலர் என எல்லோரையும் கடந்து இவனது இருளையும் சக போராளிகளது இருளையும் புலனாய்வு கண்களோடு வெவ்வேறு திசைகளில் பயணித்துக் கொண்டிருந்தன. நல்லூர் அரசடி வீதியை இவனது உந்துருளி கடக்க முற்பட காவலனுக்கு அருகில் நின்ற சிங்கள படை வழிமறித்து இவனது உந்துருளியை பிடிக்க அவனை உதறிவிட்டு துப்பாக்கியை பிரித்தெடுக்கும் நோக்குடு காவலரனுக்குள் பாய்ந்தோட முடியாமல் போகிறான். சைனட் குப்பியை அவன் பற்கள் நன்றாக அரைக்க அது அவன் உயிரை பிரித்து தந்துவிட்டது. கருப்பு ஜீன்ஸ், சாம்பல் நிற ஷர்ட், பச்சை உள்ளாடையோடு இளைஞனின் சடலம். செய்தித்தாள்களில் வந்த செய்தி அம்மாவை இடையாயிட்டது. உடைகள் அவனுடையதான். அப்பாவும் அம்மாவும் குசுசுத்துக் கொண்டார்கள். மருத்துவமனையில் இவன் உடலை பார்க்க அம்மாவால் முடியவில்லை. உடலை பார்த்து ஓவென அழாமல் அம்மாவால் இருக்க முடியாது. அப்படி அழுதால் சிங்கள புலனாய்வர்களின் கண்களில் எத்துப்படலாம். இன்னும் ஒரு போராளியை தன் சிறகினுள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அம்மா மருத்துவமனைக்கு செல்லவில்லை. அம்மா நினைத்தது போலவே அவனது உந்துருளி அடையாள அட்டைகள் என்பனவற்றை படையினர் கைப்பற்றியிருந்த போதிலும் அம்மாவின் வீட்டை இனம் காண முடியவில்லை. அவன் நிறைவே சாதிக்க வேண்டியவன். பன்னிக்கு எடுத்து கதைப்பம் என்றிருக்க இப்படி நடந்து போச்சு. அவனுக்கு தெரிஞ்ச நிறைய சனம் வரும் என்று தெரிஞ்சும் அதுக்குள்ள போயிருக்கிறான் என்று அந்த புலனாய்வு பொறுப்பாளர் சொன்னார். விடுதலை வீரனின் சுயநலமற்ற பற்றற்ற வாழ்க்கை உன்னதமானது நடத்த முடியாது. விடுதலை என்ற உன்னத லட்சியத்துக்கு அவன் தனது உயிரையும் அர்ப்பணிக்கத் தொடுகிறான் என்ற தலைவரின் பார்வையிலும் இவனது வாழ்வு உன்னதமானது. லெப்டினன்ட் கர்னல் செந்தமிழ் செல்வனின் மாவீர மகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே எந்த மனசில் நீயடா. நினைவு தெரிந்த நாள் முதல் இருவர் உறவு அந்த நினைவை அணைத்து தானே அழுகுது உறவு. இரவு பகலாயோய்வு இன்றி அசைந்த காற்று நீயடா. இனத்திற்காக தினமும் பாரம் சுமந்தது உந்தன் தோழடம். நண்பனே நண்பனே தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே எந்த மனசில் நீயடா. மலரை போல மென்மை உன்னில் உண்டு எரிமலையை போலே நின்றாய் பகை வரை வன்று. கடமை தானே மனிதம் என்று கருத்து சொன்னாய் அறிஞனே. கவிதையாலே தேச வாழ்வை காதல் செய்தாய் கவிஞனே. நண்பனே நண்பனே தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா, எனது நண்பனே, எந்த மனசில் நீ